بسم الله الرحمن الرحيم.
ويل لكل همزة لمزة الذي جمع ماله وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் பேரருள் பெரும் கருணையினால் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நல்ல ஒரு சபையில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். இது ஒரு நல்ல சபை என்பது குறித்து நீங்கள் இப்படிப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நீங்கள் நன்றாக தெரிந்து வைத்திருப்பீர்கள். இருந்தால் மீண்டும் ஒரு சொல்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் இந்த உலகில் எத்தனையோ காரியங்களுக்காக எங்கெல்லாமோ செல்கின்றோம், நம்முடைய தேவைகளை நிறைவு செய்ய வேண்டியதற்காக யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் சந்திக்க வேண்டிய அவசியம் வந்தால் கட்டாயமாக சந்தித்து அதற்கான தீர்வை நாம் அதில் முடித்துக் கொள்கிறோம், நிறைவேற்றிக் கொள்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் சலக்க தரீக்கன் யல்தமிஸ் ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீக்கன் யல் ஜன்னா என்றார்கள். யாரேனும் ஒருவர் அல்லாஹ்வின் மார்க்கமாகி இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிவு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடந்து செல்வாரானால், மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு யாரை நடக்க ஆரம்பித்தால் சஹலல்லாஹு லஹு தரீக்கன் ஜன்னா என்றார்கள். அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொர்க்கத்தினுடைய வழியை எளிமையாக இலகுவாக ஆக்கி வைக்கிறான் என்றார்கள். அப்ப நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற அரபின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறவர், சொர்க்கத்துக்கு போகக்கூடாது யார் நினைக்க மாட்டார், சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று எல்லோரும் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேரும் ஆசை உள்ளார்கள். ஆனால் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால், அதுவும் எளிமையாக இலகுவாக சொர்க்கத்தை பெற வேண்டுமானால், அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே வழி, நாம் கல்வியை தேடி நடக்க வேண்டும். நாம் எங்கெல்லாமோ எதுக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நமக்கு எல்லோருக்கும் தெரியும், நாம் இந்த உலகத்திலே எதற்காக எவ்வளவு பெரிய முயற்சி எடுத்துக்கொண்டு நடந்தாலும், எத்துறை உரிய செல்வாக்குகளை செல்வங்களை பிள்ளைகளை தேர்வு செய்து கொண்டாலும் தேடிக்கொண்டாலும், அவைகளெல்லாம் நம்முடைய உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிற கண்ணுக்கு தெரியாத, இந்த உலகில் எவரும் கண்டுபிடிக்க முடியாத, இதுவரை கண்டுபிடிக்க முடியாத, இன்னும் கண்டுபிடிக்கவில்லை, இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ரகசியமாக அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரே ஒரு உயிர், அந்த உயிர் பிரிந்த உடனே நாம் எல்லோரும் தெரிகிறது, நாம் தேடிக்கொண்ட எதுவும் நம்ம கூட வரப்போவதே இல்லை. இந்த உலகத்தில் நாம் எதெல்லாம் தேடினோமோ, எப்படியெல்லாம் தேடினோமோ அத்துறையும் நம்மை விட்டு பிரிந்து வருகின்றது. நம்மோடு வரப்போகிற ஒன்றே ஒன்று, நாம் மறுமைக்காக சொர்க்கத்திற்கே தெரியும், அது மட்டும்தான் வரப்போகுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழியில் நாம் எல்லாம் முயற்சிக்க வேண்டும் சொர்க்கத்தை அடைவதற்காக. இது போன்ற சபைகளுக்கு நாம தேடி செல்ல வேண்டும். நம்மை தேடி வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய சபை இந்த சபை இருக்கக்கூடாது. இது அல்லாத வேறு நிகழ்ச்சிக்கு தான் நாமெல்லாம் அதற்கு அழைக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த சபையை பொறுத்தவரை நாம தேடி வர வேண்டும். ஏனென்றால் இது சொர்க்கத்திற்கு மனிதனை எளிமையாக இலகுவாக லேசாக சேர்த்து வைக்கக்கூடிய வழி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அருமை சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வழியை நோக்கி நாம் வந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய இந்த உணர்வை, இந்த எண்ணத்தை தூய்மையாக்கி சொர்க்கத்திற்கு எளிமையாக செல்லக்கூடிய நல்ல உணர்வை ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன் ஆல இம்ரான் என்ற மூன்றாவது அத்தியாயத்துடைய 185 அவசரத்தை சொல்லி காட்டுகிறார். என்ன சொல்கிறார்? இந்த உலகத்தில் மனித பிறக்கின்ற எல்லா பொருள்களும் எதற்கெல்லாம் உயிர் இருக்கிறதோ அதில் குறிப்பாக மனிதர்களாய் நம்பி அல்லாஹ் சொல்கிறார், குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், எல்லா மனிதர்களும் மரணத்தை சுழித்துக் கொண்டிருக்கிறார்கள், மரணத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்ல, உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் அந்த பிறந்ததிலிருந்து தன்னுடைய வாழ்க்கை முடிவு வருகிற வரை மரணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்துக் கொண்டே வருகிறான், இறுதியாக மௌத்தாகி விடுகிறான். அப்ப எல்லாரும் மௌத்தாக போகக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, எனவே திட்டவட்டமாக உறுதியாக உங்களுக்கு கூலி முழுமையாக வழங்கப்படக்கூடிய ஒரு நாள் உண்டுமானால் அது யோமல் கியாமா, கடைசி நாள், மறுமை நாள் தான் என்று அல்லாஹ் சொல்றான். கடைசி நாள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் மஹ்ஷர் மைதான் மட்டும்தான். இல்ல, உலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள் என்று இப்படி நாளை கணக்கிட்டு இந்த நாள் உலகத்தில் ஏற்படுகின்ற நஷ்டங்களை சரி செய்து கொள்ளலாம், சிரமங்களை மாற்றிக் கொள்ளலாம், இன்று இல்லாவிட்டால் இன்னொரு நாள் சரி பண்ணிக் கொள்ளலாம். ஆனால் மறுமை நாள் என்று சொல்லக்கூடிய யாரும் எதனையும் செய்ய முடியாத, இயல்பாக எதையும் விரும்ப முடியாத, செய்ய முடியாத ஒரு நாள் உண்டு அந்த மறுமை நாள். அப்ப அந்த நாளில் தான் மனிதன் முழுமையான முறையான கூலி வழங்கப்படுகிறான் நபிகள் அல்லாஹ் ஜல்லஷானுஹு சொல்றான். அப்ப இந்த உலகத்தில் என்ன கூலி பெற்றாலும், எவ்வளவு பெரிய பாக்கியம் தேடிக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில அதெல்லாம் முறையான பாக்கியம் அல்ல, முறையான கூலி அல்ல. முறையான நிறைவான முழுமையான கூலி பெறக்கூடிய ஒரே ஒரு நாள் நாளை மறுமை நாள் தான் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த கூலி என்ன கூலி என்று அல்லாஹ் சொல்றான், அந்த நாளில் முழுமையான கூலி என்பது என்ன என்று சொன்னால், யாரெல்லாம் அந்த நாளில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு உங்களுக்கு நரகமில்லை சொர்க்கம்தான், யார் நரகலோகத்துடைய வாழ்க்கை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைக்கப்படுகிறார்களோ திட்டவட்டமாக வெற்றி அடைந்து விட்டான் என்று சொல்கிறார். அவர் வெற்றி தோல்விகளை முடிவு செய்யக்கூடிய ஒரே ஒரு இடம் மறுமை தான். இந்த உலகத்தில் பெறக்கூடிய வெற்றி, இந்த உலகத்தில் பெறக்கூடிய தோல்விகள் எல்லாம் உண்மையான முறையான தோல்வி அல்ல. தோல்வி வெற்றி முடிவு செய்யக்கூடிய முறையான சரியான ஒரே ஒரு இடம் நாளை மறுவுலக வாழ்க்கை தான். அப்ப மறுவுலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய முன்னில் நிறுத்தப்படுகிற போது நாம் ஒவ்வொருவரும் நரக வாழ்க்கை எனக்கு இல்லை, சொர்க்க வாழ்க்கை என்று அல்லாஹ்வினால் சொல்லப்படுகிற ஒரு வாழ்க்கை தேர்வு செய்ய வேண்டும். அப்படி தேர்வு செய்தால் தான் வெற்றி. அது இல்லாம இந்த உலகத்தில் பெரிய ஆட்சி அதிகாரங்களை, கோடான கோடி பொருளாதாரங்களை, பெரும் பெரும் மாட மாளிகைகளை, தோட்டம் துறவுகளை எல்லாம் தேடிக்கொண்டு ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவன் அந்த வாழ்க்கை மறுமைக்கு பயன்படாத வாழ்க்கையாக, மறுமையில் வெற்றி பெற தகுதியில்லா வாழ்க்கையாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய பார்வையில் வெறும் தூசிக்குத்தான் சமம் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானுஹு சொல்லி காட்டுறான். எனவே அருமை சகோதரர்களே, முறையான வெற்றியை நாம் பெற வேண்டும், முறையான தோல்வி உண்மையான தோல்விட்டு நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வெற்றியான வெற்றி வாழ்க்கைக்கு நாம் எப்போ சொந்தக்காடாக ஆகுவது என்பதை தான் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா 23 அத்தியாயத்துடைய 99 சொல்லி காட்டுறான். கடைசி மனிதனுடைய வாழ்வினை கடைசி கட்டத்தை மனிதன் அடைகின்ற போது இது அஜாஹும் அகது மௌத், மனிதர்கள் ஒருவருக்கு மரணம் வருகிற போது நமக்கு எல்லாருக்கும் உலகத்தில் எல்லா மனிதர்களும் மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் முடிவு செய்த ஒன்று ஒரே செய்ததுதான், சந்தேகம் இல்லாம முடிவு செய்த விஷயம் மூத்து தான். மூத்தத்தவர் எந்த விஷயத்தை எடுத்துக்கங்க, அது கருத்து வேறுபாடுகள். மறுக்கக்கூடியவர்கள் மரண பொருளைத்தான் யாரும் மறுக்க முடியாத, எப்போது எங்கே எப்படி மரணம் வரும் என்று யாருக்குமே சொல்ல தெரியாத ஒன்று. இந்த மரணம் வருகிற போது அல்லாஹ் சொல்கிறான் கடைசியாக வாழ்வை முடிவு கட்டமாக ஒருவருக்கு மரணம் வருகிற போது அப்போது மனிதன் சொல்கிற வார்த்தைகளை சொல்லி காட்டுற சமாதம் தான். இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும் நாம் பல்வேறு தோல்வி அடையும் போதெல்லாம் நாம் அப்படி செய்திக்கலாம் இப்படி செய்திக்கலாம் அதை சரி செய்திக்கலாம் என்று இப்படியும் திட்டம் போட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அல்ல என்ன சொல்றா பாருங்க, கடைசி நாள் வரும்போது மலர்கள் ரூயை கைப்பற்றி வரும்போது இந்த மலர் என்ன சொல்வாளா, ரப்பில் ஜுலூனி, இறைவா எனக்கு மீண்டும் வாய்ப்பை கொடு, என்னுடைய உயிரை கைப்பற்றாமல் திரும்ப சிறு காலம் விட்டு வை என்று கேட்பான். இதற்காக கேட்கிறான், ஏன் அப்படி திரும்ப உலகத்துக்கு அனுப்பி எல்லாம் கேட்கிற உயிரை கைப்பற்றாமல் விட்டுவிடு என்று மனிதன் கேட்கிறான். நல்லா சொல்றான் சுபஹானல்லாஹ், நாமெல்லாம் இந்த வார்த்தையை ஒவ்வொரு மனிதனும் சொல்லுவோம். எப்படி சொன்னால் ரூக மோத்து ரூக கைப்பிடி ரூக கைப்பற்றும் போதுதான் இந்த வார்த்தை வரும். அது வரைக்கும் பாருங்க என்னங்க ஒரு மார்க் விஷயம் நடக்கிறாங்க, சூழ்நிலை சரியில்லை, டியூட்டி அது ஒத்து வரல என்று சொல்லக்கூடிய பார்க்கிறோம், ஜமாத்தோட தொழுதுலையா என்று கேட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறோம். அப்ப நல்ல காரியங்கள் எவற்றை சொன்னாலும் அது காண காரணம் சொல்லக்கூடிய வாழ்க்கை பார்க்கிறோம். ஆனா மனிதன் காண சொல்ல முடியாம இருக்கக்கூடிய ஒரு கடல அல்ல சொல்றான், ரூ கைப்பற்றக்கூடிய மலக்கள் அவருடைய கண் முன்னால் வந்துட்டா அல்லாட்ட அவன் கேட்பான் யாருலாம் கொஞ்ச நேரம் இந்த திருப்பி எதுக்கு தெரியுமா, நாம் இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் செய்த குறைகள் எல்லாம் கண்களுக்கு தெரியும். சரியாக ஜமாத்தோடு தூங்கி நிறைவேற்றாதவர்கள், இந்த திருமலை குர்ஆனை படிக்காதவர்கள், வணக்கு வழிபாடுகளாக இவற்றையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது அவைகளெல்லாம் கடைபிடிக்காதவர்களுக்கு அந்த மரண தருவாயில் தான் ஆஹா நம்முடைய வாழ்க்கை பாழாய் போய்விட்டது, நாம் தோல்வியடைந்து விட்டோமே, இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதா என்று அந்த நேரத்தில் கேட்பான். கிடைக்குமா, கிடைக்காது. அப்ப வாய்ப்பு கிடைக்க பெறாத ஒரு நாள் உண்டுமானால் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுக்குரிய தவணை அவருடைய வாழ்வுடைய முடிவு இப்போது வர வேண்டும் என்று அல்லாஹ் எந்த நேரத்தில் நினைவு செய்திருக்கிறானோ அதில் யாரும் முந்தவும் முடியாது பிந்தவும் முடியாது. அப்ப நேரம் வந்துட்டா இப்படி கேட்பான், கேட்ப அல்லாஹ் என்ன சொல்றாங்க சொல்றாங்க, கல்லா இல்லை இல்லை, இனி நீ இப்படி கேட்கிறாய், இதற்கு வாய்ப்பு இல்லை, ஒருவேளை நான் வாய்ப்பு கொடுத்தாலும் எப்படி இருப்பது தெரியுமா, இன்ன கரிமத்து காயில்லா, நீ அர்த்தமற்ற வார்த்தையை சொல்கிறாய், உன்னை விட்டாலும் நீ மீண்டும் பழையதான் இருப்பாய் தவிர நல்ல காரியம் செய்ய மாட்டாய் என்று சொல்றான். அப்ப நல்ல காரியங்களை நாம் இந்த உலகத்துல வாழும் போது விட்டுவிட்ட நல்ல காரியங்கள் நம்ம கண்ணுக்கு எப்ப தெரியும், ஒரு மனிதனுடைய உடலில் இருந்து உயிரை பிரிக்கக்கூடிய மலர்கள் வருகின்ற போதுதான் நம்முடைய நிலை கடைசியை தெரியும், நம்முடைய தோல்வி நமக்கு கண்முன்னால் தெரியும். அதுவரை இந்த உலகத்துடைய ஆசாபாசங்கள் உலகத்துடைய பல்வேறு சூழல்கள் நம்முடைய கண்களை மறைத்து நம்முடைய சிந்தனைகளை குருளாக்கி அவர்கள் மீது மோகம் கொண்டு இந்த மார்க்க விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களை பின்தங்கி போயிடுறோம். இப்ப நீ கேட்கிறாய், திருப்பி அனுப்ப போவது மட்டுமில்லை, ஆனால் உங்களுடைய உயிரை கைப்பற்றப்பட்டு விட்டால் அதற்கு பிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை திரைமறைவான வாழ்க்கையில் பயன்படுத்துறான். இந்த சொல்லி கடலில் நல்லதன் உப்பு தலைவர் பகுதியில் ஒன்றை ஒன்று கலக்காமல் இருக்கிற அதுக்கும் பர்சக் நல்லா சொல்ல, இன்றைய வரைக்கும் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஒரு நல்லதண்ணி உப்பு தண்ணியும் ஒரு இடத்துல இருக்கிறது, அது ஒரு பகுதி இருக்கிறது, ஒரு பகுதி உப்பு கிடைக்கிறது, இந்த ரெண்டு கடையில ஒரு திரை அல்ல என்று சொல்றாங்க, திரை என்னடே யாருக்கும் தெரிய முடியல, அப்ப கண்டுபிடிக்கவே முடியல. இது போன்ற ஒரு திரைமறைவான வாழ்க்கை தான் உங்களுடைய இப்போது உயிரை கைப்பற்றி விட்டால் வரப்போகிற வாழ்க்கை, யோசிச்சு பாருங்க வேதத்தை இதையெல்லாம் கண்டுபிடிச்சான். சுமார் இன்னைக்கு இன்டர்நெட் காலத்து வாழ்ந்துட்டு வரும் இந்த கம்ப்யூட்டர் வாழ்க்கை வாழ்ந்து ஆச்சரியமாக இருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு செயல் செயல்பாடு காணுகின்ற போது எந்த மனிதனாவது உயிர் எங்கே இருந்து வந்தது, எப்படி வந்தது, அதனுடைய அளவு என்ன, அவருடைய தன்மை என்ன என்று யாருக்காவது தெரிந்திருக்கிறதா? இதை பற்றி ஆய்வு செய்ய முடிந்ததா யாருக்காவது? பாருங்க, ஒரு பொருள், ஒரு மனிதனை, ஒரு பொருளை ஒரு கடுகளவுக்கு ஒரு சில போட்டா கூட அந்த கடுகளவு இட கூடுமே தவிர குறையாது. ஆனா உயிரை மட்டும் கைப்பற்றிட்டா என்ன சொல்லணும், விளக்கம் கணக்கலாம். அப்ப இந்த உயிர் இருக்கிற வரைக்குள்ள கனம் குறைவாக இருக்கிறது, அதெல்லாம் கைப்பற்றும் போது உடல் கனத்து போய்விடுகிறது. அப்ப இந்த உயிர் எங்க இருந்த சின்ன பிள்ளை பிறக்கும் போது உயிர் இருக்கு, அந்த உயிர் தான் சாதம் போற வரைக்கும் இருக்கு. அப்ப உயிர் எப்படி இருக்குது, எங்கிருந்து இருக்குது என்று சொல்ல முடியல. அல்லாஹ் சொல்றான், எஸ் அலுவலுக்காயிரோ நபி உம்மிடத்தில் ரூஹு என்றால் என்ன என்று கேட்பார்கள். குறி ரூஹம் என் அம்ரி நபி, அப்படி சொல்லு. இந்த உயிர் என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு மட்டும் உட்பட்ட ஒன்று. பாபா ஊத்தீத்துக்கு இல்லா தெரியலா, உங்களில் யாருக்கும் இந்த ரூஹ் என்றால் என்ன, இந்த ஆன்மா என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அறிவு வழங்கப்படவில்லை, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அறிவு குறைவாக நாங்கள் சொல்றான். அப்ப இப்படிப்பட்ட இந்த ரூம் நம்மை விட்டு போய்விட்டால் அது எங்கே போகிறது என்று மனிதனுடைய சிந்தனையினால், இந்த புற பார்வைகளாலோ அல்ல சிந்தனையால் சிந்தித்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு திரைமறைவான வாழ்க்கை என்று சொல்கிறான். ஆகவே நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற போது அந்த வெற்றிகரமான வாழ்க்கை, லாபகரமான வாழ்க்கை, சொர்க்கத்துக்குரிய வாழ்க்கைக்குள்ள நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நாம் உண்மையிலேயே மனிதனாக வாழ்ந்திருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் மனிதன் மிருகத்தை விட கேடு கட்டு நல்லா சொல்லி காட்டுறான். ஆடு மாடு ஒட்டகங்கள் இருக்குது, அதற்கு கூட இருக்கிற அந்த அறிவு, அதற்கு இருக்கிற விளக்கம், அதற்கு இருக்கிற பார்வை கேள்வி கூட இந்த மனிதனுக்கு இல்லை என்று நல்லா சொல்லி காட்டுகிறான். எனவே அருமை சகோதரர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நாம் எல்லாரும் முடி சேர்த்துக்கிறோம். அதை முஸ்லிம்களாக நாம குறிப்பாக நம்பியிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பிக்கை வச்சுக்கிறோம். அப்ப அந்த வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். அந்த சொர்க்கத்துக்கு செல்வதற்கு என்ன தேவை என்பதை மாத்திரம் நாம் தேடணும், அதற்கு முயற்சியும். அப்படிப்பட்ட முயற்சி செய்யாம வேறு வகையான எந்த முயற்சி நாம் மேற்கொண்டிருந்தாலும் நம்முடைய உயிர் போகிற போது நாம் நஷ்டத்துக்குரிய வாழ்க்கையாக, தோல்வி அடைந்த வாழ்க்கையாக, நரகத்திற்கு செல்லக்கூடிய இழிநிலை வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடுவது என்பதுதான் இந்த வசனங்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே சொர்க்கத்துக்குரிய வாழ்க்கை என்ன, வெற்றிகரமான வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது, இதை மாத்திரம் மனிதன் தன்னுடைய அறிவை செலுத்தி சிந்திச்சு புரிய முடியாது. இந்த சொர்க்கத்துக்குரிய வெற்றிகரமான வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமது நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி நபியாக தேர்வு செய்து அவர்களுக்கு முதல் முதலாக அல்லாஹ் சொன்ன முதல் பாடம் இக்ரா என்ற படிதான் உரிமையா ஆரம்பிச்சா படி என்றான். அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது 40 வயது. அந்த 40 வயது வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்திலும் மண்டிட்டு படிக்கவே இல்லை. அவருக்கு ஆசிரியர் என்று யாருமே உலகத்தில் இருக்கவில்லை. எனவே அவருக்கு படிக்க தெரியாது. எழுத்துக்களை பார்த்து கூட்டி படிக்க தெரியாதவர்கள் தான் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்களுக்கு தான் அல்லாஹ் படிக்க சொன்னான். அது தெரியாது, அவமான தம்பி காரியம், எனக்கு படிக்க தெரியாது என்று சொன்னார்கள். ஆனால் படிக்க தெரியாது சொன்னதுனால அவளை விட்டுவிட்டு மரக்கு போய்விட்டாருன்னு போகல. படிக்க தெரியாது பரவாயில்லை, படிக்க தெரியாட்டாலும் எப்படியா நல்லா வாழ்ந்துக்க என்று சொல்லவில்லை. படித்துத்தான் ஆக வேண்டும் என்பதற்காக அவளை கட்டி அணைத்து இருக்க அணைத்து கட்டினார்கள். சரிதான் சொல்றாங்க, அவர் கட்டி பிடிக்கும் போது எனக்கு அப்படி கடுமையான கஷ்டமாக இருந்தது, ஒரு திணறல் ஏற்பட்டதுதான். அதுபோல ஒரு முறைக்கு 3 முறை கட்டி அணைத்து அவருடைய இருக கட்டி அணைத்து விட்ட பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக் கலக்கல் இன்சான அலக் என்று அந்த அத்தியாயத்துடைய 4-5 வசனம் தொடங்கும். இக்ர வரம்புக்கு அக்ரம் அல்லது அல்லம் இன்சான பில் கலம் அல்லம் இன்சான மாலம் ஏது என்று தொடர்ந்து அந்த 5 வசனம் படிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆக்குவதற்கு சொர்க்கத்துறை வாழ்க்கையை அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பதற்கு, வெற்றிகரமான வாழ்க்கைக்கு செல்வதற்கு அல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தை படி என்றார். படிப்பு சிலத்துல மிகப்பெரிய முக்கியம். ஆனா கைசேதம் நம்ம எல்லாம் இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு ஆளும் மனசுல கை வச்சு யோசிச்சு பாருங்க, நம்ம யாராவது குரான அருந்தி படிச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை படின்னு சொன்னான், படிக்க தெரியாது அல்லாஹ் விடல, படித்துதான் ஆகணும்னு சொன்னான். அவன் படிச்ச பிறகு, படிக்க ஆரம்பித்த பிறகுதான் அவளை அல்லாஹ் விட்டு அந்த மலை விட்டுட்டு போனார். அவ அன்றைக்கு ஆரம்பிச்ச பாடம் தான். அவன் எதை படிக்க சொன்னா இன்னைக்கு சமுதாயம் சீரழிஞ்சு போச்சு. முஸ்லீம் சமுதாயம் இன்னைக்கு நம்ம பற்றி மற்றவங்களை ஆய்வு செய்திருக்கிறான். முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய பாவங்களுடைய தன்மை என்ன, அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்களுடைய பாடங்கள் என்ன, அவங்களுடைய வாழ்நாள் என்ன, இப்படி ஆய்வு செய்திருக்கிறாங்க. நம்மை பற்றி நம்ம ஆய்வு செய்யல. அல்ல என்ன சொல்றாங்க பாருங்க, படைத்தவனுடைய பெயரை சொல்லி படியலாம், படிக்கணும். படிப்புல எது முக்கியமான படிப்பு என்று சொன்னால் படைத்தவன் யார் என்று தெரியுது மிக முக்கியமான அம்சம். தெரியாததுனாலதான் மனிதன் கல்லையும் மண்ணையும் பன்றிகளையும் நாய்களையும் குதிரைகளையும் கழுதைகளையும் கண்டதையெல்லாம் வணங்குறான. இதுக்கு என்ன காரணம், படைத்தவன் யார் என்று தெரியாததுனாலதான். அதனால நல்ல முதல் பாடம் சொல்லும் போதே படிக்கணும். படிக்கும் எப்படி படிக்கணும், உண்மை படைத்தவன் யார் என்று படித்து படிக்க வேண்டும் நல்லா சொல்லிக் கொடுத்தான். சுபகாரம் தான் பாருங்க, படைப்படை ரகசியம். நம்மள திருமண குறையை படிச்சு பாருங்க, நம்ம குரான் படிக்காத தெரியலங்க. அந்த குரான் படிக்கும் மனசு சிந்தித்து பார்க்கணும். சுபகாரம் தான் குரானை படிச்சீங்கடா, சிந்திங்க சிந்திங்க சிந்திங்க, சிந்திக்கலையா சிந்திக்கலையா சிந்திச்சு பாருங்க. இப்படி ஏராளம் அல்ல சொல்றான், அவ சிந்திக்க தூண்டுகின்ற ஒரு அற்புதமான நூல் தான், அற்புதமான ஒரு புத்தகம் தான் திருமறை குரான். சிந்திக்கிறதா இருந்தா அந்த குரான் படிக்க தெரியுமா இல்லையா? அல்ல எப்படி சொல்றாரு, எந்த இன்சான் மின்ன ஹொலிக், மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சிந்தித்து பார்க்கட்டும். அல்ல நம்ம யோசிக்க சொல்றான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துக்கு பாக்குற மனிதன் அந்த மனிதன் நம்ம எல்லாம் இந்த உலகத்துல வந்த உடனே ஒரு அளவுக்கு செல்வாக்கு வந்துச்சுங்க, எதையாவது வகையில மனிதன் சிறப்பு பெற்று நான் யார் தெரியுமா, நான் எப்படி பண்ணுவேன் தெரியுமா, எனக்கு என்ன செய்ய முடியுமா, என்னெல்லாம் பேச ஆரம்பிச்சிடறான். நிச்சயமாக இந்த உலக வாழ்வை தேர்வு செய்து அதில் கவனத்தை செலுத்தி அதற்காக நேரத்தை வீணாக்க மாட்டான். தேட வேண்டியதான் உலகத்தில் தேடணும், உலகத்தில் வாழும் உலகம் தேவை. ஆனால் உலக தேவையை மறுமை தேவையை விட குறைத்துக் கொள்வார். மறுமைக்காக இந்த உலக தேவையை அதற்கு பின்னால் வைப்பார், ஏதோ முன்னால் கொண்டு செல்ல மாட்டான். இதுதான் நம்ம முன்னோர்கள் அருமை சகாபாக்களுடைய வாழ்க்கை. அதுதான் மறுமை வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். ஏன் அல்லாஹ் சொல்றான், என்ன மாதிரி எதிர்ந்து குடிக்கப்பட்டிருக்கா, மிம்ம குளிர் மாய் தாஃபிக், குளித்து வரக்கூடிய ஒரு நீர் இருந்துக்கிறான், குளித்து வரக்கூடிய ஒரு தண்ணீர் தான் படைத்துக்கிறான். இன்னும் வேலை சொல்லும்போது மாய் மகேந்திரமான துணி நான் படைத்திருக்கேன் சொல்றான். யோசி பாருங்க, நாம இந்த உலகத்தில் எத்தனை சைஸ் சுகாதாரம் தான், கோடா கோடி பேர் இருந்த கோடி பேரும் கோடி சைஸ் இருக்கிறான். விதமான நிறங்கள், விதமான அமைவு தோற்றங்கள், எத்தனையோ வகையான குணநலங்கள். இப்போ அப்படி பார்க்கும் பல கோடிக்கணக்கான அம்சங்களை மனுஷன் வாழ்றானே, இதற்கெல்லாம் ஒரே ஒரு வித்தினர்தான் மனிதர்களாக மண்ணிலிருந்து அல்லாஹ்வுத்தால ஒரு பெண்ணை அவளை விலா எலும்பிலிருந்து படைத்தார். அவ மண்ணு மனிதன், எலும்பு மனிதன், மண்ணும் எலும்பும் சேர்ந்து மனிதர்களாகி ஆணும் பெண்ணும் ஆன பிறகு அதில் இருந்து வரக்கூடிய குதித்து வரக்கூடிய நீர் நல்லா சொல்றான். சுபஹானல்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம திருமணம் முடிக்கிறோம், திருமணத்திற்காக மனசு என்னெல்லாமோ மிகப்பெரிய ஆய்வு செய்யலாம், மிகப்பெரிய ஆலோசனை பண்ணலாம், அதை செலவழிக்கணும் காசு காசு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, இதற்கு பெரிய வீடுகள் கூட்டி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்ல என்ன இது யோசிச்சு பாருங்க, என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, இந்த மனிதன் தன்னுடைய மனைவியோடு இந்திர வாழ்க்கை ஈடுபடுவதற்காக விரும்புகிற போது குறித்து வருகிற தண்ணீர் வரல வச்சுங்க, மனைவி ஈடுபட முடியுமா? அந்த தண்ணி எங்கிருந்து வந்துச்சு, சிறுபிள்ளைகள் இருக்கிற காலத்துல அந்த உணர்வே இல்லாம இருக்கிறான். அது என்னனே தெரியாம இருக்கிறான். ஒரு பருவ வயது வருகிற போது அவருக்கு உணர்வு ஏற்படுகிறது. அந்த உணர்வு ஏற்பட்ட பிறகு கூட அந்த உணர்வு ஏற்படும் போது தண்ணீர் குதித்து வரக்கூடிய நிலையில் வச்சுக்கோங்க, அவன் வாழ்ந்து பாடா போயிடும். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, சொல்லலாம் இந்த தண்ணி எங்கிருந்து வருது, அதை நீங்க நீங்களா சீரமிச்சுக்க அவளுக்கு. அப்ப இதை யோசிச்சு பார்க்க சொல்றாங்க, யோசிச்சு பாருங்க எப்படி இந்த தண்ணி குதித்து வருது, எங்கிருந்து வருது. அப்ப ஒரே துவாரத்தில் இருந்து ஒரு நேரத்தில் மட்டும் அப்படிப்பட்ட இன்ப ஒரு மனிதனுடைய உணர்வோடு வரக்கூடிய தண்ணி குதித்து வருகிற அது கூட இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. தண்ணி எங்கிருந்து வருது எப்படிலாம் அல்ல அப்படியே சொல்லலாம். இன்னொரு கேட்கிறான், அபராயத்து மாத்துண்ணோன் நீங்கள் இல்லற வாக்கிடுபடுகிற போது உடைய மலைவாடை கற்பறை செலுத்துகிறீர்களே அந்த ஒரு இந்திரியை செஞ்சு பாருங்க. நீங்க படைச்சிக்கலாம், நான் படைச்சாலும் கேட்கலாம். சுகாரம் நாம கற்ப நம்ம கடவுள் மனைவியாக இல்ல வாழ்க்கைப்பட்டதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அந்த துளி எங்கே போறது, அந்த துளியை எங்கே வைத்து எப்படி யார் பாதுகாத்தது, அதுக்கு யார் இந்த கையை காலை கண்ணை மூக்கை யார் கொடுத்தது, அதுல செஞ்சு பாருங்கலாம். இதுல நீங்களா செய்றீங்க, நான் செய்த படைத்துடைய பெயரை சொல்லி படிக்க ஆரம்பிச்சா இந்த பாடம்லாம் நமக்கு தெரிய வரும். நம்ம போய் சிந்திக்க ஆரம்பிப்போம், நம்ம யாரு, நம்ம எப்படி இருந்தோம், என்ன சிந்திக்க ஆரம்பிப்போம். இப்படி எல்லாம் சிந்திக்கிற தன்மை வந்தாதான் நாம் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள முடியும், சொர்க்கத்திற்கு செல்ல முடியும், வெற்றிகரமான வாழ்க்கைக்கு சொந்த காலம் மாற முடியும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் முதல்ல இந்த பாடத்தை இக்ரம் சிறப்பிக்கிறது. கலக் கலக்கலின் சாரி அலக் இக்ரம் வரம்புக்கள் அக்ரம் ஒரு நம்பர்களான மிகப்பெரிய குடைவுள்ள வாய் வழங்கக்கூடியவன் அல்லவரின் சாரம் அபில் கலம் அவன் மனிதருக்கு எழுதுவரை வைத்து படித்துக் கொடுத்தான். இந்த ஸ்கூல்ல கல்லூரிகள்ல யாரும் சொல்றான், யார கடவுளங்கிறான், யார கடவுளங்கிறான், எழுத்தறிவித்தவன் இறைவன் யார சொல்றான், ஆசிரியர் ஆசிரியர் கடவுள் வந்து வைத்து வச்சிருக்கிறான். அதே ஆசிரியர் தான் தவறான மாணவர்கள் தவறான மாணவிகள் தவறான நம்ம செய்திகள் படிக்கிறோம். அப்ப ஏன் இந்த நிலம் வந்துச்சு, படைத்ததுக்கு தகுதி என்ன, இறைவன் சொல்றதுக்கு தகுதி என்ன என்பது ஒன்று தெரியல. இந்த குரானை படிக்கணும், வேதத்தை படிக்கணும், படித்தால் தான் இறைவன் யார், அடியான் யார், இறைவனுக்குரிய தகுதி என்ன, அடியாளர் தகுதி என்ன என்பதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முடியும். அதனால அல்லாஹ் ஜல்லஷாத்தால முதல்ல படி என்று ஆரம்பிச்சான். அப்ப அது உண்மையில அப்ப அன்றைக்கு அல்லாஹ் ஜல்லஷாத்தால ஒரே ஒரு மனிதன் படிக்க சொன்னான். யோசிப்பார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா தேர்வு செய்யும் போது அவங்க மட்டும்தான் முஸ்லீமாக இருக்கிறான். அது மாதிரி நபிசல்லாசன் காலத்தில் வரத்தாய் ஒருவர் இருந்தார், அவரும் ஏற்கனவே அந்த தௌராத் இந்தியில் படிச்சிருந்தா அவரும் முஸ்லீமா இருந்தார். இது போன்று அங்கு இங்கு மாதிரி எழுதியிருப்பாங்க. ஆனா வரலாற்று அடி நபிகள் நாயகம் இறங்கும் போது சல்லல்லாஹுலம் கூட இந்த ஈமான் என்று தெரியும் நல்லா பிரான சொல்றான். நான் முந்தி வந்து உங்க வந்து சொல்லிக்கிறேன், 42 வருஷத்துல அத்தியாயத்துல 52 வருஷம் படிச்சு பாருங்க, தன்மை வசதி இல்ல படிச்சு பாருங்க, 42 அத்தியாயத்துல 52 வசனம் நபிசல்லாஹு அலைஹிஸ்லாமுக்கு இந்த பிரான் இறங்கும் போது ஈமான் என்னன்னு தெரியும் நல்லா சொல்றான். அவர்கள் அவர் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் ஆசீனாக இருந்து படித்து கொடுக்கிறார். படி என்று ஆரம்பித்து என்ன என்ன வேணும் அத்தனை படிச்சு கொடுத்தான். பாருங்க நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்க தெரியாத ஆள், அவர் படிக்க தெரியாத ஒரு மனிதர் அவர் கொண்டு வந்த இந்த திருமறை குர்ஆன், அவர்கள் படித்து காட்டிய அல்லாஹ் படித்து காட்டிய இந்த திருமறை குர்ஆனில் 1400 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் கூட இன்று வரை எவராலும் ஒரு குறை காண முடியவில்லை. குர்ஆனை எதிர்த்து ஒரு சட்டத்தை சொல்ல முடியவில்லை. குரான் இன்ன சட்டங்கள் தவறு என்று யாருக்கும் சொல்ல முடியவில்லை. அத்தகைய அற்புதமான ஒரு பாடத்தை தான் அல்லாஹ் நபிகள் நாயகம் படித்து கொடுத்தான். நம்ம நாட்டு உலகத்துல பாக்குறோம், மிகப்பெரிய அறிஞர்கள் போடுறான், பல்வேறு சட்டங்களை ஏற்றான், ஏற்றிய பிறகு வேற இவர்கள் போன வேற அறிஞர்களை மாற்றுகிறார்கள், இந்த சட்டம் பொருத்தமா இல்லை, இதில் இந்த ஓட்டை எடுக்கிறது சரியில்லை என்று மாற்றிடுகிறார்கள். ஆனால் எவராலும் மாற்ற முடியாத சட்டத்தை அல்லாஹ் தஆலா படித்துக் கொண்டான். அப்ப 21 ஆண்டு காலம் படித்துக் கொடுத்த திருமறை குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு படித்துக் கொடுத்தார்கள். இதுதான் முஸ்லிம்கள் படிக்க வேண்டிய பாடம். இந்த பாடத்தை படிச்சு அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் முடிக்கும் போது அவ படி என்று ஆரம்பிச்சு உரிமையில் அல்லாஹ் ஆரம்பிச்சான். முடிக்கும் போது எப்படி முடியுது? வத்தகு, நீங்கள் எல்லாம் பயந்து கொள்ளுங்கள். பன்மையாக்கிட்டா எல்லா மனுஷன் எல்லாம் சொல்ற வத்தகு, நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். யோமன், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். பாருங்க, படி என்று ஆரம்பிச்சு எதுக்கு படிக்கணும்? நீங்க நம்ம பாடம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். நம்ம படிக்க ஒவ்வொரு ஆளுடைய முடிவில் நமக்கு தேர்வு நடக்கிறது. அவ எதை படித்துக் கொடுத்தார்களோ அது சம்பந்தமான பரீட்சை நடக்கிறது. இந்த பாடத்தை படித்தால்தான் நம்ம பரீட்சை எழுதி பாஸ் ஆக முடியும், வெற்றி அடைய முடியும். படிக்காமல் இருந்தால், அதை புரியாமல் இருந்தால் வெற்றி அடைய முடியாது. இப்படி ஒவ்வொரு வகுப்பாக எந்த வகுப்பில் சென்றாலும், அல்லது வேறு என்ன தொழிலகங்கள் சென்றாலும், தொழிற்கூடங்கள் சென்றாலும் அங்கேயும் தேர்வு வைக்கிறார்கள். அப்ப அந்தந்த தொழிலுக்கு தகுந்த பாடம் இருந்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும், பாஸ் ஆக முடியும். இல்லை என்றால் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அப்ப குர்ஆன் அல்லாஹ் எனக்கு படி என்று சொல்லிவிட்டு கடைசி பரிச்சு சொல்றான், நீங்கள் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். எந்த நாள்? நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் திரும்ப கொண்டு வரப்படக்கூடிய நாளில் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ் ஒரு நாளில் எல்லாரையும் சேர்த்து எழுப்பிடுத்துக் கொண்டு ஆதம் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் இருந்து உலகம் முடிய காலம் வரையில் வாழ்ந்த எல்லா மனிதர்களையும் அல்லாஹ்விடத்தில் கூட்டி வைத்து அங்கு கேள்வி கேட்க போகிறார். அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றாங்களோ அவர் வெற்றி அடைவார்கள். அருமை சகோதரர்களே, நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? அந்த நாள் அவர் மறுமை நாள், கடைசி நாள், முடிவான நாள். அதற்கு பிறகு இன்னொரு நாள் நமக்கு நம்முடைய கேள்விகளுக்கு கேட்கக்கூடிய நாள் இல்லை, அதோடு முடிவு வருகிறது. அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அவர் நாம் எல்லாரும் மறுமை நாளின் ஒரு நாளைக்கு திருப்ப கொண்டு வரப்படுவோம். இந்த நம்பிக்கை தான் முஸ்லீம், இல்லைன்னா முஸ்லீம் இல்லை. அப்ப அந்த நம்பிக்கை கூட நாம அல்லாஹ்விடத்தில் நிறுத்தப்படுகிற போது அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் திருமறை குர்ஆனை படிக்க வேண்டும். அந்த திருமறை குர்ஆனை 23 ஆண்டு காலம் வாழ்ந்து வழிகாட்டி விளக்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த போதனைகளை நாம் படிக்க வேண்டும். இந்த ரெண்டையும் படித்தால்தான் நாளைக்கு வறுமையில அல்லாஹ்வுடைய முன்னில் அல்லாஹ் நிறுத்தி கேள்வி கேட்கு பதில் சொல்ல முடியும். இல்லை என்றால் நாம் அந்த பதில் சொல்ல முடியாம அந்த பரீட்சையில் தோல்வி கண்டு நரகத்துக்குரிய ஆளாயும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அருமை சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய முயற்சிகளை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய கடந்த காலம் கழிந்து விட்டாலும் இனி வரக்கூடிய காலங்களில் மறுமைக்காக நாம் செல்ல வேண்டிய மறுமை உலக வாழ்க்கைக்காக நாம் தேடக்கூடிய மனிதராக மாற வேண்டும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் கண்ட தெரிஞ்ச விஷயம் சொல்றாங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் தெரியுது, ஆனால் நாம் சிந்திக்கிறது இல்லை. அதனால கண்ண தெரிஞ்ச தெரிய விஷயங்களை சிந்திச்சு சிந்திச்சு சொல்றாங்க. சுசலா சொல்றோம், என்ன சொல்றாங்க? இதா மாத்தல் இன்சான், இதா மாத்த இப்போது ஆதம், ஆதமுடைய மனிதன் மகன் மரணம் அடைந்து விட்டால், மனிதன் மூத்தாகிவிட்டால், இன் கதா அமரு, அவன் எல்லாம் அவன் செய்த எல்லா காரியமும் நின்று விடுகின்றன. எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு மனுஷன் மூத்தாயிட்டான்னா அங்கோடு முடிஞ்சு வச்சு, அது வரைக்கும் அவன் என்ன செய்தான், எப்படி செய்தான், எங்க செய்தாங்க எல்லாம் அது அதோட வாழ்க்கை முடிஞ்சு வச்சு. சில ரகசியங்களை மறைச்சு வச்சிருந்தா யாருக்குமே தெரியாது. அவன் மனிதன் மூத்தாகி விட்டால், மரணம் அடைந்து விட்டால், எல்லா காரியமும் நின்று போய்விடுகின்றன. இல்லாமின் சலாசனா, மூணே மூணு காரியங்கள் தான். அவன் மூத்தா போய்விட்டாலும் கூட அவரை நினைக்கக்கூடியதாக, அவருக்கு உதவியாக, அவருக்கு வலு சேர்க்கக்கூடியதாக, வெற்றி தரக்கூடிய காரியமாக அமைகிறது. நான் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய செய்யும் மூணு விஷயம். இந்த மூணு காரியங்கள் தான் மனிதன் மரணம் அடைந்து விட்டாலும் அவருக்கு சேர வேண்டிய, அவருக்கு பயன் பெற வேண்டிய காரியமாக அமையும் என்று நபிகள் நாயகம் சொல்ல சொன்னார். என்ன அது? சலக்கத்துன் ஜாரியா சொன்னார். ஒன்று, மனிதன் தான் மரணம் அடைந்த பிறகும் நிரந்தரமாக அவனுக்கு மரணத்திற்கு பிறகு சொர்க்கம் போகிற கால வரையில தொடராக கிடைக்கக்கூடிய தர்மம் சொன்னார். தர்மம் வந்து பல வகையான தர்மம் இருக்கு. சில தர்மம் வந்து அது நிறைய நன்மைகளை, நாம் மூத்தாகி போய் மர்மைக்கு அல்லாவுடைய முன்னே நிக்கிற வரைக்கும் நம்ம கிடைச்சிட்டே இருக்கும், சொர்க்கம் போற வரைக்கும். அப்படின்ற தர்மம் தான். அது என்ன உதாரணமா? ஒரு பள்ளிவாசல் பெற்றோம், அல்லது மக்கள் எல்லாம் பயன்பெறக்கூடிய அளவிற்கு பொதுவான தண்ணி 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 குடிக்கக்கூடிய அளவுக்கு டேர்மனை கட்டி வைக்கிறோம், அல்லது மக்கள் எல்லாம் படிக்கக்கூடிய பயன்பெறக்கூடிய ஒரு மதசாவை ஏற்படுத்துறோம். இது மாதிரி பொது சாவனை செய்த சொன்ன அதுல யாரெல்லாம் பயன்பெறுகிறார்களோ அந்த நன்மைதான் கிடைச்சுக்கிட்டே இருந்தான். ரெண்டா சொன்னாங்க, பயனுள்ள கல்வினா உலகத்தில் வாழும்போது நான் படிக்கக்கூடிய கல்வியில பயனுள்ள கல்வி எதிர்பார்க்கணும். அந்த உலகத்தில் இப்ப நாம இல்லாத அவங்களுக்கும் படிக்கிற படிக்காம யாரும் இல்லை. இந்த கல்வியில பயன் நன்று வகையான பயன் இருக்கிறது. ஒன்றை இந்த உலகத்தில் வாழ்கிற வரை நாம் உண்பதற்கு, உடுத்துவதற்கு, உழப்புவதற்கு, தங்குவதற்கு எல்லாம் தேவையான கல்வி ஒன்று இருக்கிறது. அதுவும் பயனுள்ள கல்வி தான், உலக தேவைக்கான பயனுள்ள கல்வி. இந்த கல்வி மட்டும் இருந்துச்சுங்க, இந்த கல்வி தான் நாளை மறுமையில் பயன்லாம் போயிடும். மறுமை பயன் அல்லாஹ்விடத்தில் நிற்கிற போது அல்லாஹ்வுடைய அடியான் தான் இவன், இவன் என்னுடைய அடியான் தான், அல்லாஹ்வே நான் உன்னைத்தான் நம்பி வாழ்ந்தேன் என்று சொல்கிற அளவிற்கு துணிச்சல் ஏற்படக்கூடிய கல்வி ஒன்று இருக்கு. அந்த கல்வி படிக்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மை இல்லா பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்காவது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நன்மை நாடிட்டான், நல்ல உபகாரம் செய்து விட்டான், சிறப்பான அம்சம் ஆக்கிட்டான் சொன்னால் என்ன அர்த்தம் சொல்ல சொன்னாங்க, அவரை மார்க்கத்தில் விளக்கம் உள்ளவனாக ஆக்கினான். அவன் நாம நல்லவன், சிறந்தவன், கண்ணியமானவன் என்று நாம் உரை பார்த்து முடிவு செய்வதாக இருந்தால் அடையாளம் என்ன? மார்க்க சம்பந்தமான அறிவு இருக்க வேண்டும், மார்க்கத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இப்படி யார் தெரிஞ்சுட்டாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய பாக்கி கிடைத்து விட்டதுதான். இன்னைக்கு பார்க்கிறோம், நாம் உலகத்தில் வாழும் போது நல்ல நம் நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கான முயற்சி நாம் மேற்கொள்வதில்லை, சிறந்த மனிதனாக வாழக்கூடிய முயற்சி நம்ம செய்யறதில்லை. எந்த அளவுக்கு நான் அடிக்கடி கூட சொல்லுவேன், நம் முஸ்லீம்களாக நாம் யோசிக்கணுங்க, எந்த அளவுக்கு நாம் இருக்கணும்னு சொன்னா, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால நிறைய சகோதரர்கள், இந்து சகோதரர்கள் நம்முடைய இஸ்லாமிய மட்டத்துக்கு அப்பாற்பட்ட சகோதரர்கள் இஸ்லாத்தை கேட்டு வர்றாங்க. நம்ம சகோதரர்கிட்ட யார்கிட்ட போய் கேட்டா, முஸ்லீம் சகோதரர்கிட்ட போய் கேட்டா, இஸ்லாத்தை கேட்டா நாளைக்கு வாங்கணும்னா உங்கள்ட்ட யாரும் கேள்விச்சுக்கலாம், என்ன செய்ய உடனே சொல்லிக் கொடுக்குறது இல்லை, நாளைக்கு வாங்க என்ன செய்வார், நாளைக்கு வாங்கன்னு சொல்லி நாளைக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது இல்லை. அவசியமா போய் யாரையும் ஒரு ஆரம்பிச்சா பார்த்து ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு கேட்டாரு, நான் கூட்டு வரேன் சொல்லிக் கொடுங்க. இப்படி தான் முஸ்லீம் இருக்கிறான். அவன் என்ன அர்த்தம் எனக்கு தெரியாது. பாருங்க, இஸ்லாத்தை பத்தி கேட்டு வரக்கூடியவங்களை கூட இஸ்லாத்தை சொல்ல தெரியல. அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாமிய ஞானம் நம்மளுடைய சூன்யமாக இருக்கிறது, இஸ்லாமிய ஞானத்தை பற்றி பெறாத இருக்கிறோம். ஆகிய அருமை சகோதரர்களே, நாம் வெற்றிகரமான வாழ்க்கை செல்லணும், லாபகரமான வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும், சொர்க்கத்துறை வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய முன்னால் நிறுத்தப்படுகிற போது அவன் கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி நரகத்துக்கு செல்லாமல் சொர்க்கம் போக வேண்டும் என்ற நிலைக்கு வர வேண்டுமானால் நாம் ஒவ்வொருவரும் இந்த பாடல்களை படிக்கணும். இந்த பாடத்தை உதாரணமா ரொம்ப சங்கடமான செய்யணும் தெரியுங்களா, தொழுகிற ஆட்சி நம்ம எல்லாம் தோறு ஆட்கள் ஒரு ஆளுக்கு தொழுகிற ஆட்கள் தொழுகிற ஆட்கள் தொழுகை எப்ப கடமையாச்சு, எங்க கடமையாச்சு, கடமையான நேரத்தில் இந்த தொழுகை எப்படி யார் செய்து காட்டினா என்று கேட்டா அதிகமான பேருக்கு தெரியுது. தொழுகிறோம் அப்படின்னா, ஆனா தொழுகிறீங்களா, தொழுகை எப்ப கடமையாச்சு, என் தொழுகை எங்க வச்சு ஜமாத்தாக நடந்துச்சு, என் ஜமாத்தை முதல் முதல் செய்து காட்டுறது யாரு என்று இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டது தெரியவில்லை. இதே போல எல்லா விஷயங்களும் இஸ்லாமிய மார்க்க சம்பந்தமான விஷயங்களை கேட்டா நிறைய பேர் பதில் சொல்ல தெரியல. என்ன காரணம், நான் படிக்காதான். ஆனா இஸ்லாத்தை படிக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன அல்லாஹ் தஆலா சூரத்து கமர் என்ற ஒரு அத்தியாயத்தில், 54 அத்தியாயத்துல மடக்கி மடக்கி ஒரே அத்தியாயத்துல சின்ன அத்தியாயம் தான், அதுல 4 முறை சொல்றான் எதற்காக, சிந்தனை வருவதற்காக, அறிவு வருவதற்காக, விளக்கம் வருவதற்காக குர்ஆனை எளிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம். லேசா கற்றுக்கிறாங்க. அவ அழுத்தம் திருத்தமாக சொல்லி அல்லா தான் இறக்கிற குர்ஆனை சந்தி விட்டு அல்லாஹ் சொல்கிறான், சொல்லி கேட்கிறான். யாருக்கும் படிக்கணும், அறிவு பெறணும், விளக்கம் யாருக்கா இருக்கிறதா என்று கேள்விகிறோம். அல்ல எளிமையாக ஆக்கி வைத்திருக்கிற சொல்லக்கூடிய இந்த குர்ஆனை நாம படிக்க மாட்டோம், அதை சிந்திக்கல, அதை படித்து நாம் பயன்பெற விரும்பல. ஆனால் விரும்பாவிட்டா விரும்பவில்லை சொல்வதை விட அப்படிப்பட்ட விருப்பம் இல்லாத அளவுக்கு நம்ம சேர்ந்து ஆக்கிட்டோம். இதை மட்டும்தான் நான் படிக்கிற நேரம் இல்லையே தவிர, இதை மட்டும் இதை இதை கவனம் செலுத்துவதற்கான சூழலுக்கு இல்லையே தவிர, வேறு வகையான எல்லா விஷயம் நம்ம கவனம் செலுத்துகிறோம். ஆக நாம் ஒவ்வொருவரும் இந்த குர்ஆனை படிப்பதற்கு முயற்சிக்கலாம். அல்லாஹ் லேசாக்கி வச்சிருக்கேன்னு சொல்றான், நீங்க படிக்கணும் சிந்திக்கிறான், சிந்திக்க அடுத்து எல்லாம் கேள்வி கேட்கிறான். அப்ப இப்படிப்பட்ட குர்ஆனை நாம் படிக்க ஆரம்பிச்சாதான் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம், முஸ்லீமாக வாழ்கிறோம் என்று நம்முடைய நமக்கு ஆதாரமாக ஆகிவிடும். எனவே தொழுகை பாருங்க, உதாரணம் தொழுகை பாருங்க, எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் ஜிப்ரீல் அனுப்பி கடமையாக்குறான். ஜகாத், நோன்பு, இன்னும் வேற குடுக்க வாங்கல்கள் இதில் அங்கிருந்து அல்ல அனுப்பி அனுப்பி சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனா இந்த தொழுகை மட்டும் கடமையாக்குவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்ட அவர்களை அந்த மண்ணுகளுக்கு அழைச்சிருக்கிறான். வானத்தில் அழைச்சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால்